முகநூலில் இந்த புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னணி என்ன?
ஃபேஸ்புக் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்டப்ப அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உபயோகிப்பாளர்களுக்கு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தது. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஷேர்ட் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட், அவங்களுக்குள்ள யார் எது சரி எது தவறு அல்லது எந்த மாதிரியான கருத்துக்களை பகிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்க ஒரே கலாச்சார தன்மைக்குள்ள இருந்ததுனால அது ரொம்ப எளிதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து உலகம் பூரா வந்து கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் மக்கள் வந்து ஃபேஸ்புக் உபயோகப்படுத்துகிறாங்க. பல்வேறு சமூக கலாச்சார பின்புலங்கள்ல இருந்து வர்றாங்க. ஸோ ஒரு சமூகத்துக்கு எது சரின்னு தோணுதோ அது மற்ற சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு சரின்னு தோணாது. இதுதான் இந்த பிரச்சனையுடைய மிக முக்கியமான அடிப்படை. அதுல இது வந்து இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சவால் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து இது எப்படி இதை சரி செய்யறது அப்படிங்கறது வந்து இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, போன வருடம் அக்டோபர் 2014 ஃபேஸ்புக் வந்து திடீர்னு ஒரு முடிவு அறிவிக்கிறாங்க. அதாவது வந்து புனைப்பெயர்களெல்லாம் வச்சுக்க கூடாது, தங்களுடைய உண்மையான பெயரை வந்து நீங்க வந்து உங்களுடைய பக்கங்களை உருவாக்குறப்ப நீங்க வந்து ஃபேஸ்புக்கு சொல்லணும், இதுதான் உங்களுடைய உண்மையான பெயருங்கள். அப்ப வந்து மாற்றுப்பாலினத்தார்கள் வந்து ஒரு பெரிய குறைவு ஒரு எதிர்வாதம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய பல பேர் எங்களுடைய சமூகத்துல வந்து தங்களுடைய அடையாளங்களை வெளியே சொல்லிக்க முன் வராம இருக்கிறாங்க. இப்படி ஒரு விதிகளை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எங்களை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா எங்களை வந்து சமூகத்துல வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கும், அது எங்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப இடையூறா இருக்கும் அப்படின்னு வர்றப்ப அதுக்கு அப்புறமா ஃபேஸ்புக்கினுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆபிசர் கிறிஸ் காக்ஸ் வந்து ஒரு பகிரங்க மன்னிப்பு கடிதம் எழுதுறாரு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் அதை நான் பாக்குறேன். நான் இப்ப வந்து பழைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை, கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற கம்யூனிட்டி ஸ்டாண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப விரிவாகவும் கிட்டத்தட்ட 2500 வார்த்தைகளுக்கு மேல 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு.
முகநூலின் இந்த புதிய விதிமுறைகளில் முக்கியமான அம்சங்கள் என்ன?
இதை நான் ரெண்டு விதமா பாக்குறேன். நான் ஒன்னு வந்து இதுவரைக்கும் ஃபேஸ்புக் வந்து தான் கத்துக்கிட்ட பாடங்களுக்கு வந்து இதை சரி செய்ய முயற்சிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஃபேஸ்புக் வந்து இந்த விதிமுறைகள் வந்து அமல்படுத்துறதுல கொஞ்சம் பின்தங்கிதான் இருந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இன்றைக்கு தேதி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் முகநூல்ல வந்து ஃபேஸ்புக்ல முழுநீள பாலுறவு சம்பந்தப்பட்ட படங்கள், அதாவது வீடியோ அல்லது இமேஜஸ், இது எல்லாம் இன்னைக்கு இருக்கு, இதை வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனால் நீங்க வந்து ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல வந்து அது மிக ஆரம்ப காலகட்டங்களிலேயே அதை வந்து தடை செய்யப்படப்பட ஒரு கான்டெக்டா மாத்திட்டாங்க. ஆனா இப்பதான் வந்து இதை நம்ம மாத்த போறாங்கன்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு வகையில வந்து மெதுவா வர்றாங்க இந்த விதிமுறைகளை பின்படுத்துறதுல. ஆனா தாமதமா வந்தாலும் இப்ப நான் அதை செய்யறாங்களே. இதுல ரெண்டு விதமான விதிமுறைகளை நான் பாக்குறேன். நான் ஒன்று வந்து ரொம்ப நேரடியாகவும் அதை அமல்படுத்துவதில் எந்த விதமான ஒரு குளறுபடியோ ஒரு குழப்பமோ இல்லாம இருக்கும். உதாரணமா நேரடி மிரட்டல், அச்சுறுத்தல், அப்புறம் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்வது, அதாவது செல்ஃப் ஹார்மிங், அப்புறம் தற்கொலை சம்பந்தப்பட்ட மன அறிவிப்புகள் அல்லது தற்கொலை செய்ய போறது குறித்த குறிப்புகள், அப்புறம் புல்லியிங், கிண்டல் மற்றும் அடாவடித்தனம் பண்றது, சண்டியத்தனம் பண்றது, அப்புறம் வந்து குற்ற நடவடிக்கைகளை ஈடுபடும் அது சம்பந்தப்பட்ட பதிவுகள், கிரிமினல் ஸ்டேட்டஸ் கிரைம் ரிலேட்டட் ஸ்டேட்டஸ், அப்புறம் பாலியல் வன்முறை மற்றும் அடக்குமுறைகளில் ஈடுபடுவது, இதையெல்லாம் வந்து இந்த புதிய விதிமுறைகள்ல மிகவும் விவரிச்சு என்னென்னலாம் செய்ய இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்குவோம், இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அதை இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நான் குறிப்பிட்ட தலைப்புகள் வந்து விவாதத்துக்கு அதிகமா உள்ளாகாது. ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே நேரடி மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இது தவிர இன்னொரு ஒரு செக்ஷன் இருக்கு. அதாவது இது ஒரு இது தனி செக்ஷன் கிடையாது. மாத்தி மாத்தி பேசுறப்ப உதாரணமா வந்து வெறுப்பினை தூண்டக்கூடிய பேச்சுக்கள், ஹேட் ஸ்பீச், இது வந்து பெரிய விவாதத்திற்குரிய பொருள்.
வெறுப்பை தூண்டும் விதமான பேச்சு, எழுத்து, படம் மற்றவை வந்து தடை செய்யப்படுவது நல்லது தானே? அதுல என்ன விவாதம் வரக்கூடும்னு நீங்க அஞ்சறீங்க?
அதுல வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சுக்கள்ங்கிறது வந்து எதை நீங்கள் வெறுப்பினை தூண்டக்கூடிய பேச்சுக்கள்னு சொல்ல போறீங்க? யாருடைய பார்வையில இருந்து சொல்ல போறீங்க? அடக்குமுறை செய்யப்பட்டவர்கள் வந்து அவங்களுக்கு வெறுப்பினை தூண்டக்கூடிய பேச்சுக்குங்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு வேற விதமான பார்வை இருக்கும். இது வந்து இந்த ஹேட் ஸ்பீச் அப்படிங்கறதே வந்து குறிப்பா வந்து இந்த கடந்த ஒரு 15 வருடங்கள்ல இந்த மேற்கத்திய நாடுகள் வந்து ஆன்லைன்லயோ மற்ற பொதுவா வந்து இந்த உலக அரசியல்ல வந்து மத ராடிகலைசேஷன் இந்த ஒரு கான்டெக்ட்ல தான் வந்து வெறுப்பினை தூண்டக்கூடிய பேச்சுக்குங்கிறதே வருது. சோ நான் அதை முழுக்க வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், அது நிச்சயம் தேவை, ஆனால் அதை வந்து அமல்படுத்துவது வந்து சிக்கலானது. அதே மாதிரி இன்னொரு விதிமுறை என்னன்னா, அபாயகரமான அமைப்புகள், இயக்கங்கள், இவைகள் அவர்களை பற்றிய தகவல்களோ அல்லது அவர்கள் பக்கங்களை முகநூல் ஃபேஸ்புக்ல பக்கங்களை ஆரம்பிச்சாங்களோ அதையும் நாங்கள் வந்து இந்த விதிமுறைக்கு கீழே கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. எது அபாயகரமான அமைப்புகள் அப்படிங்கிறது மிக திருப்பி ஒரு சிக்கலான கேள்வி. ஒருத்தருக்கு வந்து அது வந்து விடுதலைக்கான அமைப்பா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து தீவிரவாத அமைப்பா இருக்கலாம். இது இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு விதிமுறை என்னன்னா, பொது நபர்களின் மேல் தாக்குதல் தொடுப்பது, அதாவது அவர்களை பழித்து பேசுறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அவர்களையும் நாங்க வந்து இந்த விதிமுறைக்கு கீழே கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. உதாரணமா ஒரு பப்ளிக் ஃபிகரை வந்து நீங்க வந்து அபியூஸ் பண்றது, ஆனா இந்த அபியூஸ் வந்து யார் முடிவு பண்றதுங்கிறது இன்னொரு விஷயம். ஒரு சாதாரண கடுமையான பழித்தரோ கடுமையான கண்டனங்கள் கூட நீங்க வந்து அவர் மேல வந்து ஒரு பொது நபர் மேல வந்து தாக்குதல் தொடுப்பது அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதனால இது ரெண்டு பக்கமும் இருக்கு. ஆனா அதற்காக நம்ம வந்து இதையெல்லாம் அங்கீகரிக்கணும்னு சொல்ல முடியாது. இந்த சிக்கலோட தான் இந்த விதிமுறைகள் வந்து இயங்கும்னு சொல்ல வரேன்.
சரி, இப்போ இந்த மூன்று சிக்கலான பிரச்சனைகள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்ற வெறுப்பை தூண்டும் பேச்சு செயல் நடவடிக்கைகள், இன்னொன்று வந்து அபாயகரமான அமைப்புகள் அப்படின்னு அடையாளம் காணப்படுற அமைப்புகளுக்கு ஆதரவான செயல்பாடுகள், மூணாவது பொது நபர் அல்லது பொது வாழ்வில் இருக்கும் நபர்களை பற்றின எதிர்வினைகளில் காணப்படும் துவேஷத்தையும் நாங்கள் வந்து கண்காணித்து நீக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றதா சொல்றீங்க. இந்த மூணு அம்சங்களும் இந்தியா, இலங்கை போன்ற தெற்காசிய பிராந்தியத்தில் என்ன விதமான சிக்கல்களை பிரச்சனைகளை உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
மேற்குலகுக்கு மட்டுமல்ல, எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனைகள், அதாவது வெறுப்பினை தூண்டக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது அபாயகரமான அமைப்புகளோ இல்ல ஒரு பொது நபர் மேல இருக்கிற துவேஷமா பேசுறதோ, அது எல்லா பிரச்சனைகளும் எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆடட் லேயர் சொல்லுவேன்னா, நம்ம சமுதாயங்கள்ல வந்து வகுப்பு, ஜாதி மற்றும் இன இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு தெளிவான விவாதங்களை எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து கருத்துக்களோடு மோதுறது அப்படிங்கறதுக்கான சகிப்புத்தன்மை வந்து மிக குறைஞ்ச நிலைமையில இருக்கிறத நான் பாக்குறேன். அதனால இப்படிப்பட்ட விதிமுறைகளை எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதற்காக மேற்கோள்களை இதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அங்கேயும் நடக்கும், தெற்காசிய பகுதிகளில் இது அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
இதுவரைக்கும் நீங்க வந்து அரசுகள் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வலுவானவர்களுடைய கையில இது சிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. உபயோகிப்பாளரா, ஒரு முகநூல் உபயோகிப்பாளர்களுக்கும் பொறுப்பு இருக்குதானே, எதை போடணும், எதை விரும்பணும், எதை வந்து பகிரணும், அவங்களுடைய பொறுப்பை இந்த புதிய விதிமுறைகள் கூட்டுதுன்னு நினைக்கிறீங்களா, குறைக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அவங்க தொடர்பாக இந்த புதிய விதிமுறைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
நல்ல கேள்வி. அதாவது ஃபேஸ்புக் உபயோகிப்பாளர்கள் முன்னப்போதும் விட தங்களுடைய பக்கங்களில் போடக்கூடிய என்ன தகவல்கள் எதை பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கணும். அதற்கான தருணம் வந்துருச்சுன்னா நான் நினைக்கிறேன். நான் இரண்டாவது, இந்த மாதிரியான விதிமுறைகளை பற்றி பேசுகிற பொழுது நாம் எப்பொழுதுமே வந்து ஃபேஸ்புக் நிறுவனத்திடமோ அல்லது அரசிடமோ இந்த பொறுப்புகளை கிட்டத்தட்ட ஒப்படைச்சு நீங்கள் வந்து எங்களை வந்து சரியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுல ஒரு நியாயமும் இருக்கு, ஏன்னா அவங்க தான் நிறுவனத்தை நடத்துறாங்க. அதே சமயத்துல இனிமேலும் எனக்கு வந்து இந்த விதிமுறைகளை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஃபேஸ்புக் நிறுவனமும் ஒத்துழைக்கணும். உதாரணமா தமிழ்லேயோ ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை வந்து மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கணும், அது மற்றவர்களுக்கு எளிதாக சென்றடைகிற மாதிரி செய்யணும். அதே மாதிரி நாமளும் அதை இந்த விதிமுறைகளை வந்து ரொம்ப ஆக்டிவா கத்துக்கணும். இது என்னன்னா, நம்மளுடைய பக்கங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் இருக்குன்னா அதை என்னுடைய குடும்பங்கும் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சுற்றத்தில் இருக்கவங்க அப்படி அவங்களுக்காக ஒரு பக்கமா அவங்களோட பகிர்வதற்காக வச்சிருக்கேனா, இல்லை இப்போ இந்த உதாரணமா திமுக தலைவர் கருணாநிதியுடைய பக்கம் இருக்கு, ஃபேஸ்புக் பக்கம் இருக்கு, அது வந்து ஒரு திமுகவினுடைய பிரச்சார பக்கம், அதனால அந்த பக்கங்களில் வரக்கூடிய ஆபாசமான பதிவுகளோ அவங்க எங்கேயுமே பொறுப்புறதும் கிடையாது. ஆனால் நீங்க ஒரு தனிப்பட்ட பக்கமாக வச்சுக்கிட்டு அதுல வந்து ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து தவறா பேசினாருனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவர் ஏன் நம்ம பக்கத்துக்கு வர்றாரு, நம்ம ஏன் அவருக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம யாருக்கு அனுமதி கொடுக்குறோம், நம்ம எதை பகிர்ந்துக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு கோல்டன் ரூல் என்னன்னா, உபயோகிப்பாளராக நான் சொல்கிறேன், நான் எனக்கு எந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து என்னை புண்படுத்துமோ அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நான் எழுதவும் கூடாது, பகிர்ந்து கொள்ளவும் கூடாது, அதை மற்றவங்க போட்டாங்கன்னா லைக் பண்ணவும் கூடாது.
இந்த புதிய விதிமுறைகள் முகநூல் பக்கத்தின் பயன்பாட்டை செயல்பாட்டை மேம்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து அதில் வந்து நிறைய வந்து பல நாடுகள் நபர்கள் பிரச்சனையெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. இது வந்து முகநூலின் பயன்பாட்டுக்கு எதிர்காலத்தில் இந்த புதிய விதிமுறைகள் எந்த விதமான பங்களிப்பை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க கூட்டி கழித்து பார்க்குற போது?
ஃபேஸ்புக் வந்து இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் உபயோகிக்கிறவங்களுடைய சராசரி வயது வந்து 25 மேலே. இன்றைய இளைய தலைமுறை வந்து அட்லீஸ்ட் மேற்குலகில், அது வந்து கிழக்காசியாவிலேயும் அதே ட்ரெண்டு தான். ஆனால் தெற்காசியாவில் என்ன அப்படி இல்லை, தெற்காசியாவில் இன்னும் ஃபேஸ்புக் தான் வந்து ரொம்ப கோலோச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் பொதுவாக வந்து ஃபேஸ்புக் வந்து மத்தி 25-30 வயசுல இருக்கவங்க தான் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பயன்பாடு வந்து இளைஞர் தலைமுறைகள் வந்து ஃபேஸ்புக் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அந்த தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வரும்னு சொல்லி எல்லாரும் தீர்மானிச்சுக்கிறாங்க, கணிக்கிறாங்க. ஆனா இந்த விதிமுறைகளின் மூலம் வந்து பொதுவா வந்து வந்து இணையதளமோ அதாவது ஃபேஸ்புக் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறது, இது அடிப்படையில வந்து இது உபயோகிப்பாளர்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா நான் எனக்கு வந்து என்னுடைய பக்கங்களை வந்து நான் வந்து ஒரு 5000 நண்பர்கள் வேண்டும் அப்படிங்கிற ஆவலோட எல்லாரையும் சேர்த்துக்கிட்டேன்னா அதுல ஒரு 100 பேர் வந்து என்னை வந்து சித்திரவதை பண்ண தான் செய்வாங்க. ஸோ இது அடிப்படையில வந்து தினசரி பழக்கங்கள், எவ்ரிடே பிராக்டிஸ். இரண்டாவது வந்து என்னன்னா, சமூகத்துல இருக்கக்கூடிய நிலவக்கூடிய அந்த பாலின வேறுபாடுகள், அப்புறம் சாதிய வேறுபாடுகள், இவைதான் வந்து இந்த முகநூல்ல இருக்கு. ஸோ முகநூல் ஒன்றும் தனி உலகம் கிடையாது. இந்த வெர்ச்சுவல் வேர்ல்டுங்கிறது வந்து இது நிஜ உலகத்தினுடைய ஒரு விதமான பிரதிபலிப்பு தான். நிச்சயமா வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குன்னு சில கேரக்டர்ஸ் வருது, ஆனா இது வந்து சமூகத்தை தான் பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.